இந்த உலகத்திலேயே கிறிஸ்தவம் மட்டும்தான் ரெண்டு பழமையான புத்தகங்களை வைத்திருக்கிறது. அந்த ரெண்டு புத்தகங்களும் பல நூறு வருஷங்களுக்கு இடைவேளைக்கு மத்தியில் இடைவேளை இருக்கு. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இருக்கிற பெரிய ஆச்சரியம், அத்தனை வருஷங்கள் இடைவேளை இருந்தாலும் ரெண்டுமே ஒன்றுக்கொன்று இணைந்ததாக எந்த விதமான முரண்பாடு இல்லாம ஒரு ஹார்மனின்னு வாங்கலாம், இல்ல ஒத்து போகுது எல்லாமே. பழையற்பாடு வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லுகிறது, புதிய ஏற்பாடு அது நடந்த வரலாறை நமக்கு எழுதி கொடுக்கிறது. உலகத்துல எந்த மதத்திலையும் அது இல்ல பாருங்களா, அதிசயம். வேதத்துல பார்க்கிறோம், வேதம் தெய்வீக தெய்வம் தான் இந்த புத்தகத்தை எழுதினாருன்றதுக்கு மிகப்பெரிய ஆதாரம் வந்து அதனோட தீர்க்க தர்சனம் தான். ஏன்னா ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் வரலாற்றுல எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லக்கூடியவர் அவர் மட்டும்தான். அவர் சொல்லி இருக்கிறார், பெரிய ப்ரூஃப், வேதத்தின் உண்மைக்கு மிகப்பெரிய ஆதாரம் வந்து அதனோட தீர்க்க தர்சனம் தான். பழையற்பாடு தீர்க்க தர்சனமாக என்ன நடக்க போகுதுன்னு எத்தனை வருஷங்களுக்கு பின்பதாக சொல்லுகிறது, அது நடந்த வரலாற்றை விளக்கி நமக்கு புதிய ஏற்பாடு கொடுக்கிறது. இன்னைக்கு கம்யூனியனுக்கு நம்ம வந்திருக்கிறோம். நாம் ஏற்கனவே மத்தேயுல ஆண்டவருடைய பாடுகளை நம்ம பார்த்துக்கிட்டு வர்றதுனால நான் யோசிச்சுட்டு இருந்தேன், வர வாரம்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கம்யூனியனுக்கு என்ன செய்யலாம் இல்லைங்களா, வார வாரம் என்ன படிக்க போறோம்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருது. கம்யூனியன் ஒரு வாரம் தான் உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் இல்லைங்களா, இவர் என்ன எடுக்க போறாரோ அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. அதனால இன்னைக்கு என்ன எடுக்கலாம் நானும் யோசிச்சுக்கிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, ஆண்டவருடைய பாடுகள் புதிய ஏற்பாடுல வரலாற்றா நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஏன் இந்த கம்யூனியன் சர்வீஸ்ல பழையற்பாடுல அவருடைய பாடுகளை தீர்க்க தர்சனமா சொல்லுகிற காரியத்தை நம்ம ஏன் வாசிக்க கூடாது, அதை ஏன் தியானிக்க கூடாது என்பதை யோசிச்சு, எப்படி அவர் பாடுபட போகிறார் வரக்காரங்கள் எழுதி இருக்கிறது. பழைய பாடலையே ஒரு பெஸ்ட் புக், இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை பத்தி சொல்லுகிற பெஸ்ட் அதிகாரம்னா யாருனால கெஸ் பண்ண முடியுமா? ஏசாயா சாப்டர் பேர் சொல்லுங்க, 53, வெரி குட் இல்லைங்களா. அந்த சாப்டரை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஐசாயா ரொம்ப அதிசயமான புக்கு பாருங்களேன், ரொம்ப அதிசயமான புக். ஒரு பார்க்கலாம், ஒருவேளை உங்களை அந்த ஐசாயாவை படிக்கும் படிக்க ஊக்கப்படுத்த சில காரியங்களை நான் சொல்ல பார்க்கிறேன். ஐசாயால 66 புக் இருக்கு, சாப்டர்ஸ் இருக்கு, அதிகாரங்கள் இருக்கு. பைபிள் எத்தனை அதிகார புக்ஸ் இருக்கு? 66. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, பைபிள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறோ அதே மாதிரி தான் ஐசாயாவும், ஒரு குட்டி பைபிள் மாதிரி ஐசாயா. 1-39 புக்ஸ் பழைய ஏற்பாடுல, 27 புக்ஸ் புதிய ஏற்பாடுல. அதே மாதிரி தான் ஐசாயா 39 அதிகாரங்களும் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய நியாயப்பிரமாணம், இஸ்ரவேல் பாவத்தை செஞ்சது, அவங்களுக்கு வரப்போற நியாய தீர்ப்பை குறித்து 39 அதிகாரங்கள் சொல்லுது. அதுக்கப்புறம் வர 27 அதிகாரங்களும் பார்த்தீங்கன்னா, 40-66 அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஏற்படுத்துகிற மகா பெரிய ரட்சிப்பை பத்தி பேசுது. பாருங்க, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு மாதிரி அது ஒரு குட்டி பைபிள் மாதிரி ஐசாயா இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, அந்த கடைசி அதிகாரம் முடியறதும், 66 அதிகாரம் பார்த்தீங்கன்னா, எப்படி புதிய ஏற்பாடு முடியுதோ புதிய வானம் புதிய பூமியை பத்தி சொல்லி அதே மாதிரி தான் ஐசாயாவும் முடியுது. ஒரு விதத்துல ஒரு குட்டி பைபிள் தான் ஐசாயா. நம்ம ஐசாயாவை நிறைய பயன்படுத்துறோம், ஆனா அதை நினைக்கிறது இல்ல, அது அவ்வளவு பெரிய முக்கியமான புக். யோசிச்சு பாருங்க, இப்ப கிறிஸ்துமஸ் சீசன் வரப்போது எல்லாம் ஆரம்பிப்பாங்க, ஒரு கன்னிகைக்கு ஒரு பாலகன் பிறந்தார், அவருடைய பேர் இமானுவேல், தேவன் நம்மளோடு இருப்பார். அது எங்க இருந்து வந்துச்சு? ஐசாயா, ஐசாயால இருந்து வந்தது. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், அவருடைய தோல்ல தான் கவர்மெண்ட் இருக்கும், கர்த்தத்துவம் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானது, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, இதெல்லாம் எங்க இருந்து? ஐசாயா. ஆண்டவர் பிறந்ததை பத்தி அதிசயமா சொல்லுகிறது ஐசாயா. அது மாத்திரம் இல்ல, அதை ட்ரேஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒன்னுன்னா சிமியோன் இருந்தாரு, ஆண்டவர் 8 நாள் ஆன பிறகு ஆலயத்துல அவரை பிரதிஷ்டை பண்ணணும்னு எடுத்துட்டு போகும்போது அங்க இருந்த சிமியோன் ஒருத்தர் அவர் என்ன படிச்சுக்கிட்டு இருந்தாரு தெரியுமா, ஐசாயா. ஏன் அவர் இயேசுவை கண்டறிந்து இவர் தான் மேசியான்னு பரிசுத்தாதி அவருக்கு உணர்ச்சி இருந்தாரு, மேசியா பாக்குறதுக்கு முன்னாடி சாக மாட்டேன். அவர் இயேசு அந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு அவர் சொல்ற வசனங்கள் எது தெரியுமா, ஐசாயால கோட் பண்றார். ஏன் அதைத்தான் தியானிச்சுக்கிட்டு இருந்தார் பாருங்களேன். அந்த மாதிரி பாத்துக்கிட்டே போனோம்னா அதுக்கப்புறம் யோவான்ஸ்தானா வராரு, ஆண்டவர் ஊழிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யோவான்ஸ்தானா வந்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, யார் இந்த யோவான்ஸ்தானான்னு. மத்தேயு என்ன எழுதுறாரு, ஐசாயா சொல்ற மாதிரி வனாந்திரத்தில் கேட்கப்படுகிற ஒரு சத்தம், கர்த்தருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணுங்கள், அதுவும் ஐசாயா. இயேசு அவருடைய ஊழிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆலயத்துக்கு போறாரு, அவர் கொடுக்கப்பட்ட சுருள் எது, ஐசாயா. கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறது, அவர் சுவிசேஷத்தை தரித்திரருக்கு சுவிசேஷ பிரசங்கம் பண்ணுபடி என்னை அபிஷேகம் பண்ணினார். யோவான்ஸ்தான ஜெயில போட்டாங்க, அவருக்கு ஒரு டவுட், இவர் உண்மையாவே மேசியாவா ஒன்னும் பண்ணிட்டு இல்லையேன்னு ஒரு டவுட்டுக்கு அனுப்புறாரு, கேட்டு நீ வரப்போற நீ தான் நானு. இயேசு என்ன பண்றாரு தெரியுமா, நான் தான் இல்ல ஐசாயா சொல்லி அனுப்புறேன். குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், மரித்தோர்கள் உயிரோடு எழும்புகிறார்கள், தரித்திரர்களுக்கு சுவிசேஷம், அது ஐசாயா வசனம், ஐசாயா கோட் பண்ணி அனுப்புற. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா நான் சொல்லிட்டே போலாம். இஸ்ரவேல் ஜனங்க இயேசுவை ரிஜெக்ட் பண்ண பிறகு மத்தேயு மார்க் எல்லாம் கோட் பண்றது ஐசாயா, அவருடைய பாடுகளுக்கு ஐசாயா, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு. அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான புக்குங்க, நம்ம தெரியாம இருக்க கூடாது. ஆனா வேதத்தை படிக்கிறோம் புது வருஷத்துல ஆரம்பிக்கிறவங்க நிறைய பேரு கடைசியில எங்கேயோ எரேமியால் அங்க எங்க காணாம போய் நிறுத்திடுறீங்க, ஐசாயாவுக்கு வர்றது இல்லை இல்லைங்களா, எங்க லேவியர் ஆகும் சில பேர் அங்கேயே நின்று போயிருது. இன்னும் 2 மாசம் இருக்கு, உங்கனால ஒரு ஐசாயா புக் 66 அதிகாரம் தான் இருக்கு, ஒரு நாளைக்கு 1 அதிகாரம் படிச்சா ரொம்ப அதிசயமா இந்த புக்கை நீங்க படிச்சு முடிக்கலாம். அதுக்கு உங்களை நான் என்கரேஜ் பண்றேன். ஆனா நம்ம பார்க்க போறது 53. இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகள், அவர் வந்து எப்படிப்பட்ட பாடுகள் பட போறார் என்பத 700 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் நினைச்சு பார்க்கணும். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி இல்ல, 700 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னும் 700 தலைமுறைகள் வரும், அதுக்கு முன்னாடியே இவ்வளோ நுணுக்கமாக இவ்வளோ அதிரத்தக்க அதிசயமாக வளர்க்கிற அதிகாரம் பைபிள்லயே கிடையாது ஐசாயா 53 மாதிரி. ரொம்ப ரொம்ப வெரிஃபை பண்ணிக்கலாம், ஒவ்வொன்றும் வெரிஃபை பண்ணிக்கலாம், ஒவ்வொன்றும் நுணுக்கமா ஆக்கியரேட்டா ஆச்சரியப்படுற அளவுக்கு விளக்குது ஐசாயா 53. சில ஜெர்மன் ஸ்காலர்ஸ் என்ன கூட சொல்லிட்டாங்கன்னா, இது நிச்சயமா தீர்க்க தரிசனமா எழுதியே இருக்க முடியாது, ஒருவேளை யாரோ அங்க சிலுவையில நின்னுகிட்டு கண்ணால் கண்டு என்னன்னா நடந்துச்சுன்னு தான் அவங்க எழுதி இருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு தீர்க்க தரிசனத்தை நம்பாதவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனா அதிசயம், கண்ணால் கண்ட சாட்சி மாதிரி அதிசயமா எழுதி இருக்கிறத பார்க்கிறோம். இதை நாம் படிச்சு இதை நம்ம உணரும் போது நம்ம ஆச்சரியம் தான் படணும், 700 வருஷத்துக்கு பின்னாடி எப்படிங்க எழுத முடியும். சில பேர் வந்து ஐசாயாவை வந்து 5வது சுவிசேஷம் கூட சொல்லுவாங்க, ஆக்சுவலா அது அதான் முதல் சுவிசேஷம். மத்தேயு 2, மார்க் 3, லூக்கா 4, யோவான் 5 ஃபர்ஸ்ட் காஸ்பிளே ஐசாயாவை தான் சொல்லணும். உங்களுக்கு உங்களால நம்ப முடியுமா? ஏன்னா காஸ்பிள பத்தி இயேசு கிறிஸ்துவோட பாட பத்தி முதல்ல தெளிவாக சொன்னது இதுதான். இயேசு கிறிஸ்துவுடைய தெய்வீகத்துல ஆரம்பித்து அவர் எப்படி மனிதனானார், எப்படி வாழ்வார், எப்படி மரிப்பார், எப்படி அடக்கம் பண்ணப்படுவார், உயிர்த்தெழப்படுவார், எடுத்துக்கொள்ளப்பட்டு மகிமைப்படுத்தப்படுவார், சபையை எப்படி பரப்பி மக்களை தன்னோடு இழுத்து கொள்வார், எப்படி வந்து நியாயம் தீர்ப்பார், எல்லாமே ஒரு அதிகாரத்துல. அதான் இந்த அதிகாரத்தினுடைய அதிசயம், முழு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை அவருடைய மானிடம் ஆவரத்துல இருந்து எடுத்து அவருக்கு மகிமைப்படுற வரைக்கும் எல்லாமே ஒரு அதிகாரத்துல, ஒப்பில்லாத அதிகாரம் இது 53வது அதிகாரம். மிகவும் பழையற்பாடிலேயே தீர்க்க தரிசனத்தின் உச்சகட்ட மலைன்னு நம்ம சொன்னோம்னா இந்த அதிகாரத்தை தான் வைக்கணும். உச்சகட்டத்துல நிற்கிற ஒரு அதிசயமான அதிகாரம், எல்லாத்துக்கும் மேல மேல சுவிச கிறிஸ்தவ நம் வேற கிறிஸ்தவ எண்ணங்களுக்கு பல வேர் ஏற்படுத்தினது இந்த அதிகாரம். உங்களை ஆச்சரியப்படுத்துறதுக்கு இல்ல, ஒரு போதகர் சொல்றாரு பாருங்க, இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை பத்தி கேளுங்க, இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை பத்தி தெளிவாக அதனோட அர்த்தமோ அதனோட விளக்கமோ நம்ம புதிய ஏற்பாடுல எங்கேயுமே பார்க்காத அளவுக்கு, ரோமர்ல இல்ல எந்த நிருபத்துல இல்ல பார்க்காத அளவுக்கு ஐசாயா 53 தான் தெளிவாக அவர் ஏன் மரித்தார், அதோட மரித்ததற்கு அர்த்தம் என்ன எல்லாமே விளக்குவது ஐசாயா 53. புதிய ஏற்பாடுல எந்த பகுதியை இவ்வளவு தெளிவாக இவ்வளவு ஆழமாக இவ்வளவு நுணுக்கமாக 700 முன்பதாக இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை வேற எந்த புக்கும் சொல்றது இல்லை. ஆழம் அதிசயம் நம்மளால என்னதான் முடியாது. இதை வந்து நான் ஒரு பிரசங்கம் எடுக்கலான்னு ஆரம்பிச்சேன், அதனோட பாரத்துல நசுங்கி போய் 1-3 வார்த்தைகள் தான் அதுல இருந்து படிக்க போறோம். ஏன்னா இது அதிசயம், இவ்வளவு பெரிய முகவரி நான் ஏன் கொடுக்கறேன் உங்களுக்குன்னா, இனிமே கம்யூனியன் வாரத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு பிரசங்கம் இல்ல பல வாரங்கள் பல மாதங்கள் ஐசாயா அதிகாரத்தினுடைய ஆழத்தையும் அகலத்தையும் தான் பார்த்து நம்ம படிக்க போறோம். எனக்கு உங்களுக்கு ஒருவேளை ஐசாயா ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கலாம் 53, ஆனா இதுவரைக்கும் கற்பனை பண்ணாத விதத்துல இயேசு கிறிஸ்துடைய மரணத்தையும் அவருடைய பலியும் அவருடைய பணியும் புரிந்து கொள்ள உணர்ந்து நன்றியா இருக்க இந்த அதிகாரம் நமக்கு உதவும். அதைதான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இதுல இருக்கிற ஒவ்வொரு பாத்தீங்கன்னா இந்த அதிகாரம்னா நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, இயேசு கிறிஸ்து மனிதனாய் தாழ்ச்சி கோலம் அடைந்து நிராகரிக்கப்பட்டு தீர்க்கப்பட்டு சிறு கல்றையில் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் எப்படி உயிர் தெளிந்து எத்தனையோ பேர் நீதிமான் ஆக்குவாரு, பரலோகத்துக்கு போய் பரிந்து பேசுவாரு, மகிமைப்படுத்த போறாரு, இறுதியில எல்லாமே ஒரு சாப்டர்ல. ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, பாருங்க புதிய ஏற்பாடுல இந்த அதிகாரத்தின் வசனங்களை எத்தனை தடவை திருப்பி திருப்பி அங்க ஆறெல்லாம் எழுதியிருக்காங்க, மத்தேயு மார்க்கு லூக்கு அப்போஸ்தலன் நடபடிகள் ரோமர் 1 Corinthians 2 Corinthians கலாத்தியர் எபேசியர் திமோத்தி டைட்டஸ் ஹீப்ரூஸ் 1 Peter 1 John இதெல்லாம் பண்ணது அங்க இருந்து எடுத்து எழுதி கொடுத்ததுதான், அதுதான் காப்பி பண்ணி எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி அதிசயமான ஒரு அதிகாரத்தை நாம் பார்க்க போகிறோம். இது அதிசயமா நமக்கு உதவி செய்யும். அதிகம் படிக்க படிக்க மார்ட்டின் லூத்தர் நமக்கு ஒன்னு சொல்லி இருக்கிறாரு, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த அதிகாரத்தை பாராமல் வாசிக்க வேண்டும், பாராமல் படிக்கணும், மனப்பாடம் பண்ணி படிக்கணும். 12 தான், 12 ஆகவே இன்னுமே இது ஹோம்வொர்க். 2023 வர்றதுக்குள்ள நம்ம சண்டே ஸ்கூல்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், நம்ம யூத் மீட்டிங்ல அட்டன் பண்ற கால்ஸ்ல அட்டன் பண்ற ஒவ்வொரு வாலிபர்களும், உமன்ஸ் மீட்டிங்ல அட்டன் பண்ற பெண்களும் ஆண்களும் என்ன பண்ணணும், ஐசாயா 53 புத்தாண்டை இந்த வசனத்தை மனப்பாடமாக சந்திப்போம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான அதிகாரம், 12 ஈஸியா படிச்சிடலாம் முயற்சி எடுத்தா. ஓகே, இன்னைக்கு ஒரு முகவரியாக நாம் இதை பார்க்க போறோம். இது கம்யூனியனுக்கு நம்ம ஆயத்தம் பண்ணுவதற்காக சிலத ஒண்டி காரியங்களை நாம் முகவரியாக தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதன் பொதுவா இந்த புக்கினுடைய கான்டெக்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த அதிகாரத்தை புரிஞ்சுக்கணும்னா 700 முன்பதாக, இதுக்கு கொஞ்ச வருஷங்களுக்கு முன்பதாக இஸ்ரேல் வந்து 2 பிரிஞ்சிருந்துச்சு, நார்தன் ட்ரைப் அண்ட் சதர்ன் ட்ரைப். 10 சேர்ந்தது தான் நார்த், 10. சதர்ன் ட்ரைப் வந்து 2, யூதாவும் பெஞ்சமினும் 2 ஒன்னா இருந்தாங்க, 2 பிரிஞ்சிருந்துச்சு. சாலமோனுக்கு அப்புறம் அது 2 பிரிஞ்சிருச்சு, 2 ராஜாக்கள் ஆளும்படிக்கை ஆயிடுச்சு. இவங்க தொடர்ந்து பாவம் செய்ததுனால அந்த நார்தன் 10 அசிரியர்கள் வந்து முறியடித்து அவங்களை அழித்து பயங்கரமா அழித்து வெறும் மீதியான கொஞ்சம் பேரை புடிச்சிட்டு போனாங்க, அழிஞ்சு போச்சு. அது அழிஞ்சு போன பிறகு ஐசாயா எழும்பி இந்த 2 அவரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு, அப்பா உங்களுக்கும் அழிவு வரப்போகுது, அசிரியர்கள் அவங்களுக்கு வந்த மாதிரி உங்களுக்கும் வரப்போது, ஆண்டவர் உங்ககிட்ட பொறுமையா இருக்கிறாரு திருந்துங்க அப்படின்னு. பாபிலோனியர்கள் வருவாங்க, வந்து உங்களை அழிப்பாங்கன்னு அவர் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு வர. இது ரொம்ப முழு வேதத்துல பார்த்தோம்னா இந்த ரொம்ப இருளான காலம், மனுஷன் விழுந்ததுல இருந்து ஆண்டவர் எப்படி மனுஷன் கீழே 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 போனான்றத பார்க்க ரொம்ப கீழ்மட்டத்துக்கு வந்த ஒரு காலம். யோசிச்சு பாருங்க, மனுஷன் விழுந்ததுல இருந்து சோதோம் குமாரா அழிவு, முழு உலகத்தையே ஆண்டவர் பிரளயத்தை அழிச்சு எல்லாரையும் அழிச்சு போட்டார், 8 விட்டு. திருப்பியும் உருவாக்கி உடன்படிக்கை பண்ணி ஆபிராம தெரிந்து கொண்டு ஆபிராமின் மூலமா ஒரு விசேஷ ராஜதீக தேசத்தை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக உலகத்துக்கு மேசியாவும் வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் பிரமாணத்தையும் கற்றுக் கொடுக்கணும்னு பார்த்தா, அந்த தேசம் எத்தனை தீர்க்கதரிசிகள் எத்தனை ஆசாரியர்கள் எத்தனை ராஜாக்கள்னு கொடுத்தாலும் கடைசியில எந்த நிலைமைக்கு வந்து நிக்குது பாருங்களேன். 10 கோத்திரம் அழிஞ்சு போச்சு, இன்னும் 2 கோத்திரம் எச்சரிக்கை நிலையில. அவ்வளவு சோகம், எவ்வளவு சேட், இருளான ஒரு காலம். நம்பிக்கையே அற்று போன தேவனுடைய நியாய தீர்ப்பை நோக்கி பார்க்குது. ஆண்டவர் இத்தனை வருஷம் காத்த அந்த இஸ்ரவேல் ஜனங்க அழிய போகிறார்கள், பாபிலோனர்கள் வந்து சீரழிக்க போறாங்க. என்ன நம்பிக்கை, என்னமே எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. இந்த சீர்படுத்த முடியாத மனித குலத்துக்கு என்ன நம்பிக்கை இருக்கு, என்ன இது இருக்கு? எல்லா தீர்க்கதரிசிகள் ஆசாரியர்கள் ராஜாக்கள், எந்த ராஜாவும் கடைசியில எல்லாமே மோசம், மனாச நிலைமைக்கு வந்தாச்சு. ராஜாக்களும் யாருமே இவங்க காப்பாற்ற முடியாது. இவங்களுக்கு என்னத்தான் விட, என்னத்தான் நம்பிக்கை? ஒரு இருள் காலத்துல இருக்கும் போது ஒரு அதிசய விதமா அந்த இருள் இருந்து மிகப்பெரிய பிரகாசம் வர மாதிரி உச்ச கட்டத்துல வர்றது இந்த அதிகாரம். ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற ஒரு அதிகாரம். தீர்க்க தரிசனமாக இப்படி ஒரு சோக நிலையில இருக்கும் போது, இருள் நிலையில் இருக்கும் போது ஒரு வெளிச்சமாக ஒரு குட் நியூஸ் ஐசாயா தீர்க்க தரிசனமா சொல்றார். அப்பா ஒருத்தர் வரப்போற, ஒருத்தர் வரப்போற. அவர் தற்காலிகமான மீட்பை இல்ல, நித்திய மீட்பை ஏற்படுத்துகிறவர். வெறும் யூதர்களை அல்ல, முழு உலகத்திலையும் காப்பாத்த வரப்போகிற ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு இங்க கொடுக்கிற ஒரு பெரிய டைட்டில், ஒரு பேர் என்னன்னா, கர்த்தருடைய தாசன். The servant of the Lord, கர்த்தருடைய தாசன். பாருங்களா, அவர் ஒரு ரட்சிப்பையும் அவர் ஒரு விடுதலையும் எந்த ராஜாவும் எந்த ஆசாரியனும் எந்த தீர்க்கதரிசியும் பண்ணக்கூடாத பூரணமான ரட்சிப்பையும் விடுதலையும் அவர் ஏற்படுத்த வரப்போகிறார். அவரை பத்தி, கர்த்தருடைய தாசனை பத்தி தான் இவரு 42வது அதிகாரம் 49, 50, 52, 53 சொல்லிட்டே வராரு. இங்கதான் உச்சகட்ட வெளிப்பாடு அவரை பத்தி வருது, 53ல. அது ஒரு அதிசயமான பகுதி. நமக்கு இந்த வசனங்கள் எல்லாம் பார்த்தோம்னா, ஆவியானவர்னால வசனங்கள் எழுதப்பட்டது நம்ம நினைக்க கூடாது. 1, 2, 3 ஆவியானவர் போட்டு எழுதல, அது மனுஷர்கள் ஏற்படுத்தினது. சில நேரங்களில் எடா கூடமா அதை ஏற்படுத்தி இருப்பாங்க. அந்த மாதிரிதான் இங்க ஒண்ணு செஞ்சிட்டாங்க. சோககரமா 53 அந்த சத்தியம் வந்து 52, 3 வசனங்கள் முந்தி இருந்த அதிகாரத்தில் இருக்கிறது. 3 வசனங்கள் இந்த அதிகாரத்தில் ஆரம்பிச்சிருக்கணும். அந்த 3 வசனங்களை 52ல விட்டுட்டு இங்க தப்பா ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த தாட் அங்க இருந்தே தான் வருது. பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஐசாயா 53 வந்து ஐசாயா 52:13 இருந்து ஆரம்பிச்சிருக்கணும். ஆகவே நம்ம அங்க இருந்து ஆரம்பிப்போம். அங்க இருந்தா இந்த சத்தியம் வருது, ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். என்ன, எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. 13வது வசனம் 52:13 அந்த 3 வசனங்கள் நம்ம 53ல சேர்த்து படிக்க வேண்டியது. அங்க இருந்தா சத்தியம். ஓகே, 53:13 என்ன சொல்லுது? இதோ என் தாசன், இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமாய் இருப்பார். இதோ என் தாசன். இந்த முழு சத்தியம் எதை பத்தி? இதோ என் தாசன், பிஹோல் மை சர்வன்ட். இங்கிலீஷ்ல வருது பாருங்களேன். இந்த தாசனை பத்தி பேசிருத்தான், இந்தோ என் தாசனை பத்தி, இந்த தாசன் எப்பேற்பட்ட நித்திய மீட்பை ஏற்படுத்த போகிறார் என்பதை பத்தி தான் இந்த முழு அதிகாரம். முழுமையான வல்லமையான மிக முக்கியமான கிறிஸ்துவுடைய வெளிப்பாடு உச்சகட்ட விதத்துல, புளியேற்பாடு இல்லாத விதத்தில் வெளிப்படுகிற அதிகாரம் இந்த தாசன். அவர் பாருங்களேன், இத பார்ப்போம். இந்த தாசன் கடவுள் எப்படி ஆரம்பிக்கிறார்? இதோ, இதை யாரு சொல்றது? என் தாசன் போது யார் பேசுறது? கடவுள் பேசுறார், யெகோவா தேவன் பேசுறார். அவர் அழைக்கிறார் இதோ, இதோ போது என்ன அர்த்தம்? இதோ ஒரு முக்கியமானத பார், பார், அதான் அர்த்தம் இல்லைங்களா. உன்னுடைய கவனத்தை இந்த அசாதாரணமான ஆச்சரியமான அதிசயப்படத்தக்க காரியங்கள் பார்க்கத்தக்க வேண்டிய ஒரு காரியம் இது. பார்க்கத்தக்க எதிலையோ இந்த காலை நேரத்துல மனசை வைத்துக்கிட்டு இருக்கிற மக்களே, எதோ சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற மக்களே, உங்களுடைய கவனத்தை இந்த தாசன் பக்கம் திருப்புங்கள். கடவுள் அழைக்கிறார். உங்க வாழ்க்கையோ, உங்களுடைய உபத்திரவமோ, பல பிரச்சனைகளோ, ஏன் தேவையில்லாத காரியங்கள்ல உங்களுடைய கவனம் இருப்பதுனால தான், உங்களுடைய கவனத்தை திருப்பி இந்த தாசன் மேல பார்க்கக்கூடிய ஒரே காரியம், உங்களுடைய கவனத்தை எல்லாம் என்ன வேலை இருக்குது, என்ன பண்ணுவோம், இது முடிஞ்ச ஆராதனை முடிஞ்ச பிறகு எங்க போய் சாப்பிடுவோம், இதே தான் கவனம் இல்லைங்களா. அதுல தான் நம்முடைய அட்டென்ஷன் எல்லாம், அதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு அடுத்த மாசம் என்ன பண்ணுவோம், கிறிஸ்துமஸ் வரப்போது என்ன சொன்னோம், ஹாலிடே, அதெல்லாத்தையும் ஒரு ஓரத்துல வச்சுட்டு உங்களுடைய கவனத்தை இந்த தாசன் மேல போடுங்க. கடவுள் அழைக்கிறார், கவனத்தை இவர் மேல் திருப்பி, இவர் மேல உங்களுடைய கவனத்தை பிக்ஸ் பண்ணுங்க கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம். ஏன் இந்த தாசனை பார்க்கணும்? நாலு அதிசயமான காரியங்கள் 13-15 வரைக்கும் சொல்றாரு. நம்ம ஒன்னே ஒன்னு பார்ப்போம், கம்மியான எனக்கு ஏற்றபடி ஒன்னே ஒண்ணுதான் பார்க்க போறோம். என்ன? இதோ என் தாசன், அதை ஒண்டிதான் புரிஞ்சுக்க பார்ப்போம். ஏன் இவரை பார்க்கணும்னா, முதலாவது இவருடைய ஆள் தத்துவம், இவர் யார் என்பதனால இவரை பார்க்கணும். இவருடைய ஆள், இவருடைய ஐடென்டிட்டி என்ன, இவருடைய ஐடென்டிட்டி என்ன, முதலாவது என்ன ஐடென்டிட்டி, இவர் யார்னால அறிமுகப்படுத்தப்படுறார், சாட்சாத்து கடவுள்னால, யெகோவா தேவன்னால உங்களையும் என்னையும் படைத்து இந்நாள் வரைக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்து உங்க மூச்சை தன் கையில பிடிச்சிருக்கிற அந்த தேவன் பரலோகத்துல இருந்து சத்தமிட்டு என்ன சொல்றார், இதோ பார் என் தாசனை பார். அவர் கூப்பிடுற, இந்த உலகத்துல எல்லாரும் நம்மள கூப்பிடுறாங்க, இத பாரு அத பாரு இல்லைங்களா, நம்ம பிள்ளைகளையும் நம்மள விடுறது இல்ல, இத பாரு அத பாரு அத பாரு அத பார்த்து பார்த்தே எங்க வீட்டுல எனக்கு டயர்ட், எங்க மக கூப்பிட்டு கூப்பிட்டு அத பாரு இத பாரு அத பாரு. அந்த பிள்ளைங்களுக்கு தெரியறது இல்ல, எல்லாத்தையும் நம்ம இதே பாத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம களைப்படைஞ்சு டயர்ட் ஆயிடுவோம், முக்கியமானதை பாக்குறதுக்கு விட்டுருவோன்னு. நமக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும், எதை பாக்குறோமோ இல்லையோன்னு, எல்லாத்தையும் பாக்குறது. ப்ராப்ளம் என்ன, நம்முடைய நேரத்தை எல்லாம் தேவையில்லாததுல பாத்துக்கிட்டு இருக்கிறதுனாலதான் நமக்கு முக்கியமானது மேல டைம் கிடைக்கிறது இல்ல. உலகம் நமக்கு சொல்லுது, இதை பார், அட்வர்டைஸ்மெண்ட் கொண்டு வராங்க, இதை பார், ஆஃபர் இதை பார் அதை பார், சினிமாக்கள் கொண்டு வராங்க, இதை பார் அதை பார் அப்படின்னு. அந்த மாதிரி அதே பார்க்கும் போது, இங்க பேசுறவர் யாரு, உலகம் இல்ல, மனிதன் இல்ல, சாதாரண சாட்சாத்து தெய்வம், இத பாருன்னு சொல்லுது. தேவன் நம்மள பார்த்து சொல்ற, இந்த இவரை அறிமுகப்படுத்துறவர் சாட்சாத்து தேவன், உலகத்தை படைத்த தேவன் வந்து பரலோகத்துல இருந்து, அவருடைய சத்தம் இது, அவருடைய சத்தம் வல்லமையான மாட்சியமையான, மலையை பேர்க்கக்கூடிய, கடலை பிரிக்கக்கூடிய சத்தம் வந்து இன்னைக்கு இதோ என் தாசன், அவரை பார் அவரை பார். அவருடைய சத்தத்தை நாம் பயங்கரமான விளைவுகள் இல்லாம நிராகரிக்க முடியாது. இல்ல நான் பார்க்க மாட்டேன், நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன், என்ன நாஸ்தா அது இதுன்னு நீங்க உட்காந்துக்கிட்டு அது சத்தத்தை செவி கொடுக்காம இருந்தா பெரிய விளைவுகள் அதுக்கு இருக்கு இல்லைங்களா. அவருடைய அழைப்பு இது, அவருடைய கட்டளை இது, இதோ என் தாசனை பார் என்று அழைக்கிறார். அதை நிராகரிப்பது பயங்கரம். எவ்வளவு பெரிய தேவன், அவருடைய சமன்ஸ் இது, அவருடைய அழைப்புதல் இது, என் தாசனை பாருங்க அப்படின்னு அவர் அழைக்கிறார். ஏன் இவ்வளவு பெரிய தேவன், அவருடைய குணாதிசயம் பார்க்கணும். நம்முடைய 2வது அதிகாரத்துல எல்லா பரிபூர்ணமும் அதிசயமும் அழகும் வாக்கியமும் உள்ள அந்த தேவன், இதோ எல்லாருமே என்னை பாருங்கன்னு சொல்றத விட்டு அவர் என்ன சொல்றாரு, என் தாசனை பாருங்க அழைக்கிறார். என் தாசன், எவ்வளவு ஆச்சரியம், இறையாண்மை உள்ள தேவனுடைய சத்தம் இது, அவர் கூப்பிடுறார். தைசாயா வந்து ஒரு மாதிரி ஒரு சஸ்பென்ஸ கட்டிட்டே போற, அப்பா நான் தீர்க்கதரிசனம் பண்றேன், உங்களுக்கு வர அழிவு, பாபிலோன் அழிவு எல்லாம் வரத்தான் போகுது, ஆனா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டே வந்து இங்க அந்த குட் நியூஸ் திறக்கிறாரு. அந்த வார்த்தையில எப்படி திறக்கிறார், இதோ எந்த ஆசன், ஆச்சரிய விதமா அதை இன்ட்ரடியூஸ் பண்றாரு, இதோ எந்த உச்சக்கட்ட கிளைமேக்ஸ் அந்த அதிகாரத்திலேயே. ஓகே, முதலாவது இவர் தேவனால் அறிமுகப்படுத்துறதுனால பார்க்கணும், ரெண்டாவது ஏன் இவரை பார்க்கணும், ஏன்னா இவர் தேவனால் நியமிக்கப்பட்ட தாசர். பாருங்க அந்த வசனம் என்ன சொல்லுது, எந்த ஆசர், நான் நியமித்தவர், நான் நியமித்தவர். இந்த பணிக்கு எத்தனையோ தாசர்கள் எனக்கு இருக்கும் போது எல்லார விட உயர்ந்த தாசன் இவர். இவர் செய்ய போற பணி எந்த தாசனும் செய்ய முடியாத பணி, எந்த தாசனும் பிரத்யேகமான பணியை சாதிக்க போகிற என்னுடைய தாசன். இந்த தாசன் வந்து பாருங்க, இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து செய்யற பணி வந்து அவரா நினைச்சுக்கிட்டு வந்து செஞ்சது இல்லை, அவருடைய சொந்த இனிஷியேட்டிவ் இல்ல, இது கடவுளால் நியமிக்கப்பட்டு இவர் கமிஷன்ட் பை காட்னுவாங்க. அவருடைய அவருடைய மீட்பின் பணியினுடைய அதிகாரம் கடவுளே கொடுத்த அதிகாரம். அதுக்குதான் நம்முடைய மீட்பு அவ்வளவு அதிசயமானது, இயேசு கிறிஸ்துடைய பணி அதிசயமானது. ஏன் இது பிதாவே அனுப்பி அவருடைய அதிகாரத்தினால கட்டளைனால செய்யப்பட்ட ஒரு பணி. என் தாசன், நான் நியமிக்கப்பட்ட தாசன், இவர் செய்யற பணி என்னுடைய முத்திரையும் என்னுடைய அதிகாரம் கொண்ட ஒரு தாசன். அதான் கடவுள் சொல்றாரு, நான் நியமித்த ஒரு தாசன். மூன்றாவதாக ஏன் இவரை பார்க்கணும், இவர் கடவுள் அங்கீகரித்த ஒரு தாசன். நம்ம ஒருத்தரை அங்கீகரித்து ஒரு சைன் போட்டு அவர் அப்ரூவ் பண்றோம்னா சும்மா அப்ரூவ் பண்ணுவோம், எவ்வளவு டெஸ்ட் வச்சு இல்லைங்களா, கண்டவங்களுக்கு கேரண்டி கையெழுத்து போட்டுருவோமா, கண்டவங்களை நம்ம வேலையில வச்சிருவோமா, எவ்வளவு வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். இவர் கடவுளால் அப்ரூவ் பண்ண தாசன். அப்படின்னா என்ன, அதுல ஒரு ஒரு பெரிய ஆச்சரியத்தை பார்க்கிறோம், ஒரு பெரிய பெருமையை பார்க்கிறோம் அந்த வார்த்தையில. இதோ என் தாசன், உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ். ஒரு பெரிய சயின்டிஸ்ட் எத்தனையோ வருஷங்கள் முயற்சி செய்து கண்டுபிடிச்சு ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சிட்ட, ஒரு காரியத்தை இது பண்ணிட்ட, ஜீனியஸ் அவர். இன்னமே அது உலகமே மாறப்போது. ஒரு எலக்ட்ரிசிட்டி முதல்ல கண்டுபிடிக்கும் போது என்ன ஆச்சரியம், உலக இருள் உலகத்துக்கு இன்னமே வெளிச்சத்துல வாழலாம் இல்லையா. அவர் முதல் தடவை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாரு, பறக்கிறதுல ஏரோப்ளைன் கண்டிப்பா, இதோ என்னுடைய கண்டுபிடிப்பு அப்படின்ற மாதிரி ஒரு இன்பத்துல, ஒரு பேரின்பத்துல கடவுள் அனௌன்ஸ் பண்றார், இதோ என் தாசன், இதோ என் தாசன். என்ன பெருமை, என்ன ஆனந்தம் தெரியுமா? ஏன், கடவுளுடைய சாதனையிலேயே மிகப்பெரிய சாதனை தாங்க, கடவுளுக்கே பெரிய சாதனை தான் என் தாசன். இந்த தாசன் கடவுளுடைய மிகப்பெரிய உச்சகட்ட மகிமைய அதிசயமே இது. உலகம் உண்டாக பண்ணும் போது இதோ என்னுடைய உலகம்னு அவர் சொல்லல, இதோ என் தாசன். ஏன், இது நித்தியத்திலேயே திட்டமிட்டு அந்த ஒவ்வொரு நூற்றாண்டும் இது ஆயத்தம் பண்ணப்பட்டு தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டு முதல் தடை அறிமுகப்படுத்தப்படுகிறார். யோசிச்சு பாருங்க, என்ன அதிசயம் இதை செய்யணும்னா, கடவுள் தேவகுமாரன் திருத்துவத்துல இரண்டாவது நபராகி அவரை, கடவுளுக்கு எல்லா விதத்திலையும் ஒப்பானவர், நித்தியமானவர், பிதாவுடைய பிரகாசமானவர், அவர் தான் உலகத்தை படைத்து உலகத்தை தாங்கி உலகத்தை ஆளுகிறவர், காலம் நிறைவேறின அவ்வளவு பெரியவர், காலம் நிறைவேறின போது நம்முடைய விசுவாச அறிக்கை சொல்லுது, மனிதனுடைய இயற்கையில் கடவுளாக இருந்து தான் எல்லையற்றவர், எல்லாம் அடக்கக்கூடாது இருந்த தான் தன்னை உருக்கி சுருக்கி மனித இயற்கையை தனக்குள் எடுத்துக்கொண்டார். மனிதனுக்கு இருக்கக்கூடிய எல்லா தன்மைகளும் எல்லா பலவீனங்களும் பாவத்தை தவிர்த்து எல்லாத்தையும் தன்னுக்குள்ள எடுத்துக்கிட்டு பரிசுத்தாவி மரியா கர்ப்பி கட்டி மரியா மேல நிழல் கொண்டு அவள் கர்ப்பம் தெரித்து அதனால் உருவான ஒரு ப்ராடக்ட் என்ன, முழுமையான தெய்வம், முழுமையான மானிடம் கொண்ட அதிசய பிறவி, அதிசய பிறவி. மனிதனுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரே மத்தியஸ்தராக மனிதனுடைய பாவங்களை எல்லாம் தான் சுமந்து மனிதன் சார்பாக பரிந்து பேசக்கூடிய, அதே நேரத்தில் தேவனுடைய எல்லா நீதியையும் உரிமைகளையும் நிலைநிறுத்தக்கூடிய பிரமாணத்தை திருப்தி செய்யக்கூடிய தெய்வமாக, மனிதனும் முழுமையான மானிடமும் முழுமையான தெய்வீகமும் ஒரே நபர்ல கொண்டு எந்த கலப்பிடமோ எந்த ஒரு கன்ஃபியூஷனோ எந்த ஒரு பிரத்யேகமானவர், ஆனா ஒருத்தர் தான், அவர்ல தெய்வீகமும் இருக்கு மானிடமும் இருக்கு ஆனா ஒருத்தர் தான். அப்படிப்பட்ட ஒரு பிறவி, அப்பேற்பட்ட ஒரு தாசனை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் பாருங்க, இதோ என் தாசன், இதோ என் தாசன். வெரி காட் அண்ட் வெரி மேன் அப்படின்னு, சாட்சாத்து மனுஷன், பரிபூர்ண மனுஷன், சாட்சாத்து தெய்வம், ரெண்டுமே ஒருத்தர்ல, ரெண்டுமே ஒருத்தர்ல, ஒரே மத்தியஸ்தர், அதிசயமான தாசன். அந்த தாசனை என்னுடைய ஆவியினால் அளவற்ற விதத்தில் அபிஷேகம் பண்ணி அவரை எல்லா ஞானத்தின் பொக்கிஷமும் அவருக்குள்ள வச்சிருக்கிறேன், எல்லா ஞானமும் அறிவின் பொக்கிஷமும் அவருக்குள்ளிருந்து சகல தெய்வத்துவமும் தெய்வத்துவத்தின் பரிபூர்ணமும் அவருக்குள்ள வைத்து பரிசுத்தமும் மாசற்றமும் குற்றமற்றவரும் கிருபையினாலையும் சத்தியத்தினாலும் நிறைந்த ஒருத்தராக இந்த பணிக்கு முற்றிலுமாக செய்து முடிக்க தகுதி உள்ளவராக நான் அவரை அப்ரூவ் பண்ணி இருக்கிறேன். இவர் தான் செய்ய முடியும். யாருனாலையும் இந்த சீர்கெட்ட அழிவுல தீர்க்க முடியாத மனித குலத்தை காப்பாத்த ஒரே ஒரு தாசன், அதிசய தாசன், இப்பேற்பட்ட ஒரு தாசனை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். கடவுளுக்கு ரொம்ப பெருமை. இந்த உலகத்துல கண்டுபிடிக்காத சாதனை, கடவுளே செஞ்ச பெரிய சாதனையாக இதோ என் தாசன் அறிவிக்கிறார். அவருடைய எக்ஸைட்மெண்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம். பாருங்க, அதான் அதுல இருக்கிற விஷயம், பெரிய காரியம். இது ஒரு பெரிய ப்ராடக்ட் அப்பா, பெரிய ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச மாதிரி என் தாசன். இவர் ஏன் நம்ம பாக்கணும், இவர் இதோ பாக்கணும், எல்லாத்த பாக்குறத விட்டு இவரை திருப்பி கவனிக்கணும். பாக்கணும்னா திடீர்னு பார்த்து திரும்புறது இல்ல, நம்முடைய கவனத்தெல்லாம் அவரை பத்தி சிந்திச்சு, நம்முடைய கவனத்தெல்லாம் அவர் எப்பேற்பட்டவர் நம்ம உணர்ந்து நம்ம உள்ளமெல்லாம் பூரிக்கும் படிக்கும், உள்ளமே பாதிக்கும் படிக்கும் அவரை கவனிக்கணும். அப்படித்தான் அழைக்கிறார், இவரை பாருங்க, இவர் எப்பேற்பட்டவர் என்பதை பாருங்கள், நான் எப்பேற்பட்ட ஒரு தாசனை ஏற்படுத்தி இருக்கிறேன் பாருங்கள்னு பெருமையோடு நான் அறிமுகப்படுத்துறேன். நான் நியமித்தவர், நான் அங்கீகரித்து அப்ரூவ் பண்ணவர், என் தாசர். வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரமும் இவருக்கு கொடுத்து, எல்லா நியாய தீர்ப்பும் இவருக்கு கொடுத்து, இவர் தான் இவருடைய பாதப்படியில் சகலத்தையும் நான் அடக்கி இவரை உயர்த்துவேன். எல்லா நாமத்தை விட மேலான நாமத்துக்கு இவரை உயர்த்துவேன். இவரை பாருங்க, இவரை பாருங்க, என் தாசன். ஓ, அந்த கற்பனையை நம்ம எப்படி இன்னைக்கு காலையில நமக்கு அந்த சத்தம் வருது, இதோ என் தாசன், என் தாசன். என்ன அதிசயம், இந்த தாசன் தான் பாடுபடுகிற ஒரு தாசன், சொல்லி முடியாத பாடு அனுபவிக்க போற. ஏன் இந்த தாசன் ஏதாவது பாவம் பண்ணாரா? இதெல்லாம் குற்றமற்றவர், பாவமற்றவர், ஒரு குற்றமும் இல்லாதவராச்சே, ஏன் இவர் பாடுபடணும்? இவர் பாடுபட போறது தன்னுடைய மக்களின் சார்பாக பாடுபட போற, தன்னுடைய மக்களுடைய இடத்துல இவர் நின்று அந்த மக்கள் நித்தியமா அனுபவிக்க முடியாத வியாதுல நரகாதி நரகங்களை இவர் மூணு மணி நேரத்துல உறிஞ்சி அளிக்கக்கூடியவர். ஏன் அப்பேற்பட்ட ஒரு தாசனை ஏற்படுத்தி இருக்கிற பாருங்க. நித்தியமா நீங்க அனுபவிக்க முடியாத உங்க பாவ அக்கினைய நரகத்தை இவர் மூணே நேரத்துல எப்படிங்க முடியும்? அவ்வளோ பெரிய தண்டனைய, அவ்வளவு பேருடைய தண்டனைய வாங்க முடியும்? அப்பேற்பட்ட ஒரு தாசன் நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். நித்திய எல்லையற்ற நபர் அவர். அவருடைய தன்மை அதிசயமான தன்மை, அவருடைய இன்ஃபைனைட் வேல்யூ, அவருடைய தன்மை பேர்பட்ட தாசன். அவர் செய்வார், அவர் செஞ்சு உங்களுக்கு ஒரு நித்திய மீட்பை சம்பாதிப்பார். என் தாசன் பாருங்க, அவருடைய பாடுல, அவருடைய மரணத்துல, அவருடைய உயிர்த்தெழுதல்ல தான் மனித குலத்துக்கு மீட்போம், சாப பரிகாரமும் பாவ பரிகாரமும் உண்டு. என் தாசன், இதோ என் தாசன். எல்லா பாவங்கள்ல இருந்து, சாபங்கள்ல இருந்து, கண்ணீர்கள்ல இருந்து உங்க கண்ணீர் யாவையும் தொடைக்கும்படிக்கு, நித்திய சந்தோஷத்தையும் சாகாமையும் மனிதர்களுக்கு பேரின்பம் சுதந்திரத்தையும் ஏற்படுத்தக்கூடிய தாசன், கடவுள் நியமித்த ஒரு தாசன். பார்க்கும் இதோ இந்த தாசன். ஓகே, அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த தாசனை பத்தி நம்ம கம்யூனியனுக்கு ஏற்றபடி நம்ம மத்தேயு வசனங்கள்ல பார்த்த ஒரு சாயலாக சில வசனங்களை இதுல வேகமா ஒரு கிளான்ஸ் பண்ணிட்டு நம்ம கம்யூனியனுக்கு ஆயத்தப்படுவோம். அதுதான் அறிமுகம். இந்த தாசனை பத்தி தான் இந்த அதிகாரம் எல்லாம் பார்க்க போறோம். இவருடைய பாடுகளை பத்தி பாருங்க, ஐசாயா 53 மூணாவது வசனத்துல இருந்து சில வசனங்களை நம்ம பார்ப்போம். இவர் என்ன பாடுகள் படுப்போறாருன்னு பாருங்க என்ன சொல்லுது அந்த வசனம். 53:3 என்ன சொல்லுதுன்னா, இப்பேற்பட்டவரை அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவிக்கிறவமா இருந்தார். இவ்வளோ பெரிய தாசனை இறக்கி இருக்கிறாரு. அவரு வந்தா எல்லையற்ற அன்புல கடவுள் அனுப்பி, அவரும் எல்லையற்ற அன்புல மனித குலத்தை எடுத்துக்கிட்டு அதிசயமா பிறந்து வந்திருக்கிறார், மீட்பை ஏற்படுத்தணும்னு. ஆனா அந்த வந்த அந்த தேசம் அவரை என்ன பண்ணுச்சு, அவர் அசட்டை பண்ணப்பட்டவர். அசட்டை அதான் பாக்குற மத்தேயுல, பிசாசு பிடிச்சவன் சொல்லி அவர் அவ்வளோ அதிசயங்களை செய்யறாரு, அவரை அசட்டையே பண்ணல, அசட்ட பண்ணப்பட்டார். அசட்ட பண்ணப்பட்டு என்ன, மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டு, ரிஜெக்ட். பொதுவா இதான் பெரிய ஆச்சரியம், இவ்வளவு பெரிய தாசனை கடவுள் இறக்கி இருக்கிறார். இன்னைக்கும் என்ன மனுஷக்குள்ள என்ன பண்ணுது, அவர் அசட்ட தான் பண்றாங்க, அவரை புறக்கணிக்க தான் செய்யறாங்க. மெஜாரிட்டி உலகம் அவர் அசட்ட தான் இங்க பண்ணுது. இதான் மனித குலத்தின் சீர்கேடு. இதுக்கு தான் உலகத்தை நரகத்துல போட்டு தள்ளி எரிக்கணும். ஏற்பட்ட ஒரு தாசனை அனுப்பி இருக்கும் போது உனக்கு என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை குடிப்போம், என்ன துணியை போடுவோம், எங்க ஊரை சுத்துவோம், இதான் கவலை உனக்கு, இதான் வாழ்க்கை கவலை. நித்தியமா நீ என்ன ஆகும், பாவ நிலைமை என்ன, டெய்லி டெய்லி நொறுங்குறிய, நிம்மதி இல்லாம சமாதானம், உலகத்தை தேடி போறிய, இதோ என் தாசனை பாரு, நித்திய இழைப்பாறுதலை ஏற்படுத்துகிற தாசன், உனக்கு எல்லா நிம்மதியை கொடுக்கிற தாசனை வந்தா அது எனக்கு தேவையில்லைன்னு பாவத்துல வாழ்கிற மனிதர்கள், இருளையே விரும்புகிற மனிதர்கள், கற்பாம்பூச்சிகள் மாதிரி வெளிச்சம் அடிச்ச உடனே இருள நாடி ஓடுற மனிதர்கள், இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. என் தாசன் அவரை புறக்கணித்து குருட்டுத்தனத்துல இஸ்ரவேல் பண்ண மாதிரி இன்னைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அவரை பேர்பட்டவர் பாருங்களேன், இவ்வளவு பெரிய தாசனுக்கு என்ன ஆச்சு, புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும். அப்பா அவருடைய துக்கத்தை நாம் என்ன சொல்வது, என்ன சொல்வது, துக்கம் நிறைந்தவர். உங்களுக்கு எப்படி இருக்கும் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, நமக்கே ஒரு இடத்துல போறோம், நம்மள மதிக்கிறது இல்ல, நம்மள ரிஜெக்ட் பண்றாங்க, நம்ம வீட்டுக்கே போனா நமக்கு மதிப்பு இல்ல, அவ்வளவு வேதனை ஆகுது, நம்ம பிள்ளைங்க நம்ம மதிக்கலன்னா எவ்வளவு வேதனை நமக்கு ஆகுது, அவருக்கு எப்படி இருக்கும். தன்னுடைய ஜனத்துக்குள்ள வந்தா தன்னுடைய ஜனமோ அவரை அறியவில்லை, யாருன்னு தெரியாது, ரிஜெக்ட் பண்ணு, ரிஜெக்ட் பண்றது இருக்கட்டும், நீ போனா போதும், அவருடைய ஜனங்களே இருட்டோடு இருட்டா போய் அவரை கைது செய்து மத்தியில பார்க்கல, கல்லனை பிடிக்கிற மாதிரி, திருடனை பிடிக்கிற மாதிரி ஆயிரக்கணக்கான மக்களை சோல்ஜர்ஸ் எல்லாம் அனுப்பி செயலெல்லாம் கட்டி திருட மாதிரி இவரை யாருக்கு ட்ரீட் பண்ணுவீங்க, கொண்டு வந்து மூணு விசாரணையில ஒரு குற்றமும் கண்டுபிடிக்கல, பொய் சாட்சி, ஒரு பொய்ய கூட நம்புற பொய்ய கூட ஏற்படுத்த முடியல, அவருக்கு விரோதமா ஏற்படுத்த முடியாம அவருக்கு போய் மரண தீர்ப்பு கொடுத்துட்டு எழுதி அவர் சாவடிப்போம் ரோமர்கிட்ட கொடுக்க கூட்டு போறாங்க. எப்படி இருக்கும் அவருக்கு, யோசிச்சு பாருங்க, அவருடைய துக்கம் நம்மளால பர்சனலா புரிய முடியுமா, அவருக்கு எமோஷனலா எவ்வளவு துக்கம் இருக்கும். அங்க இருந்து எடுத்துட்டு வர்றாங்க ரோமர்கிட்ட கூட்டு போனோன்னு, ஈஸ்வர் என்னுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ளணும்னு கூடையே வைத்து மூணு வருஷம் ட்ரெயின் பண்ணி மூணு வருஷம் எல்லாம் சொல்லி கொடுத்து, இதான் கிறிஸ்து, இதானாலேயே வெளிப்படுத்தப்பட்டது இவர் தான் பார்த்தா, அவர் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, சாபத்தினாலையும் எப்படி அவர் மறுதளிக்கிறாரு, அவருக்கு எப்படி இருந்திருக்கும் உங்களால் யோசிக்க முடியுமா, நமக்கு ஆச்சுன்னா நமக்கு தெரியும் என்ன துக்கம் இருக்கும் மனசுல, எவ்வளோ மதிப்பு, அதுவும் அவருடைய மகிமை, நம்மனா என்ன, நம்மளாம் என்ன நிராகரிக்கப்பட வேண்டியவங்க, நம்ம என்ன பெரிய ஆளா, நமக்கே ஒரு வசதியா இருந்துட்டு ஒரு நிலைமைக்கு போனா எவ்வளோ கஷ்டமா இருக்கு, எவ்வளோ மகிமையில பிதாவுடைய சாட்சாத்து ஸ்வரூபம், அவரு சேராப்பும் ஜேராப்பும் தூதர்கள்லாம் அவர் பாதத்துல உருந்துங்க, அவர் மீமறந்து கிடக்கிறார், முற்றிலும் அழகுள்ளவர் அவரு, அவரை போய் துப்புறது, முகத்துல துப்பி விகாரமா ஆக்குறது என்ன இருக்கும் அவருக்கு, எல்லையற்ற மதிப்புடையவர், புதையல் அவரு இல்லைங்களா, முத்து, விலை உயர்ந்த முத்து, எல்லா முத்துகளை கொடுத்து வாங்க வேண்டிய முத்த போய் ஒரு ஒரு அடிமைக்கு கொடுக்கற 30 வெள்ளிக்காசுக்கு வித்து போடுறானே அவனை, என்ன எப்படி இருக்கும் அவருக்கு, எனக்கு தானா விலை, என்ன வித்த காசுல ஒரு கல்றையா வாங்குவீங்க நீங்க, அதுக்கு தான் நான் இஸ்ரவேல் எனக்கு கொடுக்கற மதிப்பு கல்ற பூமி வாங்கணும் அவருக்கு வித்த காசுல, எப்படி அவருக்கு துக்கம் இருக்கும். அந்த துக்கம் எல்லாம் கூட ஓரளவுக்கு ஓகேங்க, நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் ஒரு விதத்துல கொசுக்கடித்தான் அந்த கெத்செமனில அவருக்கு ஆன துக்கம், ஐயோ உங்களுடைய பாவத்தையே, என்னுடைய பாவத்தின் உச்சக்கட்ட சீரழிவின் பொட்டன்சியல் போட்ட அந்த கப்ப அவர் காமிச்ச உடனே, என்ன இதுவரைக்கும் தாங்கிக்கிட்டவர், துக்கத்தின் மகனாக அமைதலா இருந்தவர் அங்க கதர்றாரே, என்னுடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறார், தாங்க முடியாம ரத்த வேர்வு வருதே, ரத்த வேர்வு வருதே. தாசன் அவருக்கு என்ன போட்டிருக்க அந்த வசனம், துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கணும், அம்மா ஆடி அவரை மாடி பாடு யாருங்க அனுபவிச்சாரு பாருங்க எப்படி போட்டிருக்கு, துரோகத்தின் துக்கம், காட்டி கொடுக்கறது துக்கம், தன் சொந்த மக்கள் நிராகரிக்கிற துக்கம், அசட்டை பண்ணுகிற துக்கம், ஐயோ எந்த மனுஷனும் தாங்க முடியாத துக்கத்தை, கடவுளால் நிராகரிக்கப்பட்ட துக்கம், மரணத்துக்கு ஏதுவான துக்கம் நிறைந்தவர், மெய்யாகவே அவர் நிறைந்தார் பாருங்க. அடுத்த வசனம் என்ன சொல்லுது, அப்படி நமக்காக கஷ்டப்பட்டு, யாருக்காக இதெல்லாம், உங்களுக்காக எனக்காக, அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம நம்மளுடைய ரியாக்ஷன் என்ன, நம்மளே ஒரு ஒஸ்தியான ஜாதி, நம்ம விசித்திர ஜாதி. இப்படி கடவுள் செஞ்சிருக்கிறார். நம்ம ஜாதி பண்ணது பாருங்க, அவரை விட்டு நாமோ அவரை விட்டு நம்முடைய முகத்தை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணி இருந்தார், அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாம போனோம். இப்படி அவர் பட்டுகிட்டு இருக்கிறார். நம்முடைய ரெஸ்பான்ஸ் என்ன? யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்ம கார் கிட்ட வராங்க, கார் ஓட்டிட்டு போறோம், அவங்க மூஞ்சே விகாரமா இருக்கு, உடம்பெல்லாம் அசிங்கமா இருக்குன்னா உடனே நம்ம என்ன பண்றோம்? கார் கிளாஸ ஏத்திட்டு அவங்க முகத்தை எப்படா அங்க இருந்து உடனே ஓடுவோம், நம்ம முகத்தை மறைச்சிக்கலாம்னு பாப்போம் இல்லைங்களா? அப்படித்தானே இயேசு ட்ரீட் பண்றது சில பேர் நீங்க இல்லைங்களா? அவருடைய பாடலாம் எனக்கு என்னங்க, என் பாடே எவ்வளவு இருக்குது, அவருடைய பாட நான் நினைச்சுக்கிட்டு என்ன பண்றது? அவர் பட்டா பட்டுட்டு உனக்காகயா என்ன தப்பு பண்ணாரு அவரு? உன்னுடைய பாவ நிவர்த்திக்காக என்ன பாடுகள் பற்றாரு? அதை பத்தி ஒரு அக்கறையும் இல்லாம நம்ம முகத்தை மறைச்சு அவரை பத்தி அந்த பாடலாம் நான் யோசிக்கணும். இனி கம்யூனியன் வந்திருக்கேன், வந்து வாயில போட்டோமா டாக்டர் குச்சமா ஓடணும், அவ்வளவுதான், போய் நாஸ்டா சாப்பிட்டு தூங்கணும். அவர் பாடலாம் என்னத்துக்கு ஆழமா யோசிக்கணும்? நம்ம முகத்தை மறைச்சிக்கிற ஆளு, இப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு அவர் செஞ்ச தியாகத்தை பாருங்க. நமக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல. இதோ என் தாசனை பாருங்கன்றாரு கடவுள், இவ்வளோ என்ன பாடுபடுறாருன்னு பாருங்கன்னா அதெல்லாம் நமக்கு அக்கறை இல்லை. அவரை எண்ணாமற் போனோம்னா என்ன அர்த்தம்? அவர் ஒரு ஆளே இல்லை நம்மளுக்கு, அதான் அர்த்தம். நானே கிறிஸ்டன், அவர் மதிப்பே கிடையாது, அவர் மதிப்பு அவர் இம்பார்ட்டன்டே கிடையாது. ஓ இப்போ உலகத்துல பஞ்சு ஐஸ்வர்யான் அபா அதானி அபா அவங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ், அவங்க ரொம்ப மதிப்பு, பிலிம் ஸ்டார் எவ்வளோ பெருசு, அவங்களா ரொம்ப மதிப்பு நமக்கு, அவங்க போட்டோலாம் வச்சிருப்போம், அவங்க ஸ்கிரீன் சேவர்ல ஸ்போர்ட்ஸ் ஸ்டார், அவங்க ஒன்று சொல்லிட்டா போதும், அவங்க தான் எல்லாமே, அவங்க ரொம்ப மதிப்பு, அவங்க ரொம்ப, அவங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா ஐயோ ரொம்ப துக்கமா இருக்கு, அவங்க ஆடாம போயிட்டாங்கன்னா ஸ்கோர் அடிக்காம போட்டாங்கன்னா ரொம்ப வேதனை, ரொம்ப சேட். ஆனா இவருடைய துக்கம், இவருக்கு இவர் ஆளே இல்லை நம்மளுக்கு. இதான் மனுஷ குலத்தின் ஜாதி. நீங்க அப்படி இருக்கிறீங்களா? என்ன ஒரு முட்டாள்தனம் பாருங்களேன். இதோ என் தாசன், கடவுள் சொல்றாரு என்ன பாடுபடுறாரு பாருங்க. நாலாவது வசனம், மெய்யாகவே அவர் இங்கதான் அவர் என்ன செஞ்சாரு, அவர் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஏன் இந்த அவமானம், ஏன் இந்த வேதனை அவருக்கு? அவர் நம்மளுடைய பாவத்தின் பாதிப்புகளாக வந்த பாடுகள் துக்கம், பாடுகள்னா வெளியில இருக்கிற பாடுகள், துக்கம்னா உள்ளுக்குள்ள ஏற்படுகிற துக்கம், ரெண்டையும் அவர் சுமந்தார். பாடுகளின் விளைவாக வருகிற சுமந்தார் என்னும் போது என்ன, நம்மளுடைய சார்பாக நமக்கு பதிலாக நம்மளுடைய இடத்துல நின்று அவர் சுமந்தார். எப்பா நீ சுமக்க வேண்டியது இது, உன் பாவத்துக்காக நீ கடவுளுக்கு கீழ்படுகிறது இல்ல, அப்பா அம்மா பேச்சு நியாயப்பிரமாணத்தை உடச்சுக்கிட்டு இருக்கிற, ஒவ்வொரு நாளும் பாவத்தை தண்ணி மாதிரி குடிச்சுக்கிட்டு இருக்கிறிய, அதுக்கு ஒரு உணர்வும் இல்லாம இதெல்லாம் ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கிறியே, உன் துக்கத்தை அவர் சுமந்தாரியா? யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் வந்து காரை ஓட்டிட்டு குடிச்சுக்கிட்டு நல்லா ஜாலியா இருந்துகிட்டு அவனை போய் காப்பாத்தணும்னு போய் இன்னொருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிட்டாருன்னா அவன் அந்த ரத்த பலி அவனை சும்மா விடுமா? யோசிச்சு யோசிச்சு ஏன் இன்பத்துக்காகவா அவர் செத்தார் அப்படின்னு எவ்வளவு வருத்தப்படுவேன். நம்முடைய இன்பத்துக்காகத்தாங்க அவரளவு கஷ்டப்பட்டாரு. நம்மளுடைய நம்ம பாவம் நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார் நம்ம இடத்துல. அது மாத்திரம் நம்முடைய நம்முடைய துக்கங்களை சுமந்தார், ஏற்றுக்கொண்டார். ஒரு பக்கம் அவர் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய உடம்புல பரிகாரமாக நம்ம இடத்துல அதை சுமந்தார் என்னும் போது, அதை சுமந்து அந்த ஆடு வந்து எப்படி சுமந்து அதை எங்கேயோ நம்ம கிட்ட தூரம் எடுத்துட்டு போதோ அந்த மாதிரி அவர் சுமந்து இக்காரி நம்முடைய துக்கங்களை அவர் எடுத்து சுமந்து இல்லாம ஆக்கிட்டார். பாவத்தினால நரகத்தினால வட வேண்டிய நீ பட வேண்டிய அவமானம் துக்கம் வியாகுலத்தை அவர் தன்மேல் சுமந்து அதை சுமந்து தீர்த்து தூரம் எடுத்துட்டு போய் சிலுவை பரியந்த சுமந்து அதை இல்லாம ஆக்கிட்டாரு. உனக்கு அந்த துக்கம் வரப்போறதே இல்லை. நியாய தீர்ப்பு நாள்ல நித்திய நரகத்துல உனக்கு வரப்போறதே இல்லை. அதை செஞ்சு அவர் முடிச்சார். உன் இடத்துல உன்னுடைய பாவத்தின் விளைவாக வந்த துக்கங்களும் பாடுகளையும் மெய்யாகவே பரலாதியா மெய்யாகவே உண்மையாது உண்மையாக என் தாசனுடைய சுமந்தார். அடுத்ததாக ஆனாலும் நம்ம என்ன நினைச்சோம், நாமோ அவர் தேவன் தேவனால் அடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். என்னவோ அவர் கடவுள், அவர் என்ன பாவம் பண்ணாரோ அவர் அடிச்சிருக்கிறாரு, வாங்கியிருக்கிறாரு, தண்டனை வாங்கியிருக்காரு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இயேசுவை இன்னைக்கு வரைக்கும் நம்பாதவங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்களேன். எதுக்கு இயேசு மரிச்சாருன்னு ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க. ஒரு தப்பு பண்ணாதவன், அதுதான் மத்தேயு சொல்லிட்டு வர்றாரு. எப்பா ஒரு கோர்ட்டு எல்லா பணபலம் ஆள் பலம் எல்லா ராணுவ பலத்தை வச்சு ஒரு பொய் குற்றத்தையும் கண்டுபிடிக்காத ஒரு குற்றம் அறியாதவர் அப்பா அவரு. அப்படி அவரை காட்டி கொடுத்தவனே குற்றம் இல்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தது எந்த அளவுக்கு இவர் குற்றம் இல்ல. அவன் தற்கொலையே பண்ணிக்கிறான். இவ்வளவு குற்றம், ஒரு குற்றம் இருந்தா அவன் மனசாட்சியை சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்திருப்பான். அந்த நியாயப்படுத்துறதுக்கு ஒரு குற்றமும் காண முடியாம இப்ப தற்கொலை பண்ணிக்கிட்டான். அந்த அந்த ஜனங்களே, அந்த தலைவர்களே சொல்றாங்க இது ரத்த காசுன்னு. அந்த ஊரே சொல்லுது இது ரத்தம் நல்லவன். ஒரு குற்றமா அறியாத ஏன் தண்டனை அனுபவிக்கும், ஏன் சிலுவையில் அறிஞ்சாங்க அவரு? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அவர் ஏதோ தப்பு பண்ணிருக்கிறாரு அதுக்கு தான் ஆண்டவர் தண்டிச்சார் நினைக்கிறீங்களா? இல்ல, அது என்னைக்கு நீங்க அது அந்த எண்ணத்தை விடுறீங்களோ அப்பதான் தெரியும் இயேசு உங்க பாவத்துக்காக, நீங்க நரகத்துக்கு போக கூடாதுன்றதுக்காக உங்க இடத்துல உங்க சார்பாக இருந்து அனுபவிச்ச வேதனைகள், பாடுகள், துக்கங்கள் மெய்யாகவே அவர் உங்க பாடுகளையும் உங்க துக்கங்களையும் சுமந்து தீர்த்த நாயகன். இதோ என் தாசனை பாருங்க, உங்க நரகத்தை அவர் குடிச்சார், உங்களுக்கு வர வேண்டிய வியாதலத்தை அவர் அனுபவிச்சார். பாருங்க அது இன்னும் தெளிவாக 5வது வசனத்துல நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல குத்தப்பட்டுன்னு வருது. அவர் சிலுவையில குத்தப்படுறது நமக்கு சொல்லப்படுது. நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, பாருங்களேன் ஐயோ முகத்துல காரி துப்புறது, அவர் முகம்லாம் நொறுக்கிட்டாங்க இல்லைங்களா, குத்து குத்துன்னு. எத்தனை பேர் குத்துனா எப்படிங்க இருக்கும், பஞ்சிங் கோபத்துல பஞ்சிங் பேக் மாதிரி அவர் யூஸ் பண்ணி நொறுக்கிட்டாங்க. ரோமர்ங்களா இவ்வளவு இதா இருக்கிறாரேன்னு சொல்லி உடம்பு இருக்குது இல்லையா, உடம்ப வச்சு அந்த வார்ல வச்சு வார்ல அந்த வார்ல இரும்பு கல்லு பல்லுங்களை கட்டிட்டு வார்ல அடிச்சாங்களே, சதையும் தோலம் பிச்சுக்கிட்டு வர மாதிரி அடிச்சு ரத்தம் விகாரம் ஆச்சு. குத்தப்பட்டு அவர் நொறுக்கப்பட்டார். ஏன், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்து அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நமக்கு சமாதானம், சமாதானம்னா எபிரேயர் வார்த்தையில நம்முடைய ஆத்மா சரீரம் எல்லாமே நல்லதாகணும், சுகப்பெறணும், நம்முடைய மீட்பு அடையணும், நம்முடைக்கு எல்லா மீட்பின் ஆசீர்வாதங்கள் கிடைச்சு நாம் மிகவும் மீண்டுமாக தேவசாயலா மாறி நம்முடைய சீர்கேடெல்லாம் பூர்த்தி ஆகணும், நம்முடைய வியாதிகள் எல்லாம் சரியாகணும், ஆத்ம வியாதிகள் சரியாகணும் என்பதற்காக நமக்கு சமாதானம் உண்டு பண்ணுகிற ஆக்கினை ஒருத்தர் மேல அந்த ஆக்கினை உண்டாதான் நமக்கு சமாதானம் கிடைக்கும், நமக்கு அந்த பரிபூர்ணம் கிடைக்கும். அந்த ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. அவருடைய தழும்புகளால் நம்முடைய சீர்கேடு இல்லை, இது சரீர சுகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது இல்லைங்களா, சரீர கேடுக்கு அவர் பாடுபட்டார். நம்ம அவருடைய தழும்புகளால் நமக்கு நித்தியா ஆவிக்குரிய சுகம் கிடைச்சிச்சு, நம்முடைய சீர்கேடில் முற்றிலுமான சுகம் கிடைச்சிச்சு. பாருங்க கிறிஸ்துவுடைய பாடுகள் எல்லாம் நம் சார்பாக பரிகாரமாக, நம்மேலிருந்த தேவ கோபாக்கின, நம்மேலிருந்த பிதாக்கிலிருந்து தாத்தா முத்தாத்தா செஞ்ச எல்லா 1000 தலைமுறைகள் செய்த சாபங்கள் நம்ம மேல் வருது, நம்முடைய பாவங்களும் நம்ம பிள்ளைகள் மேல போவோம். அதெல்லாம் நீக்கும்படிக்கு, கோபத்தை நீக்கும்படி, பாவத்தை நீக்கும்படி, ஆதாமுடைய பாவம் மூல பாவத்தின் சாபத்தை நீக்கும்படி அந்த ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவர் சுமந்தார். 6வது வசனம் நாம் எல்லோரும் ஆடுகளை போல் வழி தப்பி திரிந்து அவன் தன் தன் வழியே போனோம். நாம் எல்லோரும், யாராவது இருக்கிறாங்களா விட்டு, நீங்க எல்லாரும் தான் இங்க இருக்கிற எல்லோரும், நம்ம எல்லோரும் எப்படி போயிட்டோம், ஆடுகளை போல் கடவுளை விட்டு வழி தவறி போயிட்டோம். ஏன்னா நம்முடைய இயற்கை சீர்கேட்டை இருக்கு, ஆடுகள் வழி தவறி தான் போவோம், அந்த மாதிரி நம்ம ஆயிட்டோம். ஆண்டவர் பின்பற்றுறவங்கள ஆடுகளை போல் வழி தவறி போய் எல்லாரும் ஒரே வழியில போயிட்டோம் இல்ல, என்ன போட்டிருக்க அந்த வசனம், அவன் அவன் தன் தன் வழியில. இந்த இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்க உங்க சொந்த பிரத்யேகமான விதங்கள்ல தேவனை கோபம் மூட்டி பாவம் செஞ்சிருக்கிறீங்க. அது உங்க பாவம். இதுவரைக்கும் ஆதாம்ல இருந்து பிறந்த எந்த மனுஷனும் செய்யாத விதத்துல பிரத்யேகமா நீங்க உங்க சொந்த வழியில பாவம் செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவருக்கு விரோதமா. தெரியுமா, தன் வழியில ஒவ்வொருத்தரும் தன் வழியில. இப்ப நான் செய்யற பாவம் ஒரு விதம், நீங்க செய்யற பாவம் ஒரு விதம். இது வரைக்கும் யாரும் செய்யாத விதத்துல தான் என் வழி தவறி நான் போயிருக்கேன். என் பாவம் அந்த பாவத்தை அவையும் எல்லா என்ன ஆச்சு அந்த அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பணினார். பாருங்க என்ன அதிகாரம், நம்ம எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பணினார். அடுத்த வசனம் ஏழாவது வசனம், அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். அவர் நொறுக்கப்பட்டார், கைது செய்து ராத்திரியில அடிச்சு அவர் அநியாயமா விசாரணை, மூணு விசாரணை கள்ள போலீஸ் சாட்சிகள் வருது எல்லாம் சொல்லுது. ஆனா அவர் என்ன பண்ணாரு, ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. பாக்கலியா மத்தேயுல எப்படிங்க தெரியும் இதெல்லாம், 700 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒப்ரஸ் பண்ணப்படுவாரு, அநியாயமா தீர்க்கப்படுவாரு, ஆனா அவரு ஒரு வாயை திறக்கல. அவர் எப்படிதான் இருந்தார், தொடர்ந்து அந்த வசனம் என்ன சொல்லுது, அடிக்கப்பட கொண்டு போகிற ஒரு ஆட்டு குட்டியை போலவும் தன்னை மயிர்கத்திக்கிறவனுக்கு முன்பாக சத்தம் நிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். மத்தேயுல பார்க்கல என்னன்னா சொன்னாங்க, வாயே திறக்கலையே. 700 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி இருக்கு பாருங்களேன். இந்த டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். இது ஒரு முன் ருசி தான் இந்த அதிகாரத்திற்கு. 700 வருஷத்துக்கு முன்பதாக இதோ என் தாசனை பாருங்கள் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு முன்னாடி நிறுத்துறார். தேவ குமாரனாகிய இறந்த அவர், எல்லாத்தையும் ஆளுகிற அவர், மனிதனாகி தேவ தூதர்களா துதித்து பாடக்கூடிய பிதாவுடைய பிரகாசத்தின் முகம் அது. அந்த முகம் குத்தப்படுறதுக்கு துப்பப்படுறதுக்கு ஒப்பு கொடுத்த அவர், என்ன மாதிரி ஒரு தாசன், அசட்ட பண்ண ஒப்பு கொடுத்த அவர். ஏன்னா தாசன் என்ற ஒரு வேர்டு வந்து சர்வன்ட், அது ஆக்சுவலா ஒரிஜினல் வேர்டு அடிமை இல்லைங்களா, ஸ்லேவ். நம்ம புது டிரான்ஸ்லேஷன்ல ஸ்லேவ் எல்லாம் இருக்கிறது இல்லைன்னு சொல்லி தாசன் சர்வன்ட்னு போட்டாங்க. இயேசு கிறிஸ்து அவ்வளோ இறையாண்மையுள்ள தேவனுக்கு ஒப்பா இருந்தவர், அவர் என்ன தேவனுக்கு ஒப்பா இருக்கிறதை கொலையாடின பொருளா எண்ணாமல் தன்னைத்தானே தாழ்த்தி என்ன கோலம் எடுத்தாரு, அடிமையின் கோலம். ஏன்னா இந்த விசித்திர கோலம் மனுஷனும் கடவுளும் இருக்கக்கூடிய ஒரு கோலம் தான். அவரை இப்படி துப்பப்படவும் அடிக்கப்படவும் அப்பதான் மனுஷன் தொட முடியும், கிட்ட வர முடியுமா நீ கடவுள் கிட்ட? அவர் வந்த மலை கிட்ட வந்தாவே செத்து போயிருவியு, சாம்பல் ஆயிருவ. ஆனா இப்படி ஒரு அடிமையின் கோலம் எடுத்துக்கிட்டு தேவனுக்கும் மனிதனுக்கும் பரிகாரம் ஏற்படுத்துவதற்காக இவர் வந்தார் இந்த கோலத்துல. இதோ என் தாசனை பாருங்க. இன்னைக்கு காலையில கடவுள் நம்மள பார்க்க சொல்ற, கம்யூனியனுக்கு வர நாம் அதான இயேசுவ நமக்கு சொல்றது, என்னை நினைவு கூறும்படி, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அதை நான் நம்ம செய்ய வரப்போறோம். இங்க ஆண்டவர் தெரியாத உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த காலை வேளையில, அவர் உங்களுக்கு சொல்ற ஒரே கட்டளை, சிம்பிள் கட்டளை, இவ்வளவு உனக்காக செஞ்சிருக்கிற பாவ நிவர்த்திய பரிகாரத்தை ரட்சிப்பை ஏற்படுத்தி இருக்க குமாரன்ல நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா, அவரை பார், அவரை பார். அதுக்கு கூட வலிக்குது பாவம் ஜென்மத்துக்குலாம், அதுக்கு கூட வலிக்குது. பாக்குறது போய் கஷ்டமா யோசிச்சு பாருங்களேன், ஒரு குழந்தை கூட பார்க்க முடியாது. சிம்பிள் விசுவாசம் அவ்வளவுதாங்க. நீ ஒன்னும் செய்ய வேண்டியதில்லை, நீ ஒன்னும் டிராமா எல்லாம் போட வேண்டியது இல்லை. அவர்கிட்ட வந்து அதை மாத்திக்கிறேன், இதை நான் திரும்பிடுறேன், அப்புறம் வரேன், இப்போ அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை. ஒரு ஒரு விசுவா ரட்சிப்பின் பார்வை, எனக்காக இப்போ இந்த வந்த மாதிரி மெய்யாகவே அவர் எனக்காக சுமந்தாருன்னு ஒரு பார்வை நினைச்சு அவரை பார்த்தீங்கன்னா போதும், உனக்கு நித்திய மீட்பு ரட்சிப்பு. ஏன் அதை கூட செய்யறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, யோசிச்சு பாருங்க. ஏன் கஷ்டம், எவ்வளவு மகிமையான பணி அவர் செஞ்சிருக்கிறாரு. ஒரே பார்வை, பூமியில் இருக்கிற எல்லோரும் என்னை பாருங்கள், நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்கன்ற ஒரு பார்வை, ஒரு பார்வை, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஒரு பார்வை பார்த்தா போதும், அவங்களுக்கு நித்திய மீட்பை கொடுத்து மறுஜன்மத்தை கொடுத்து எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். அப்படி வாங்கின நாம் தான் இன்னைக்கு கம்யூனியனுக்கு வரோம். புதிய ஏற்பாடுல இருக்கிற ரெண்டு திரு நியமம், ஒன்னு என்ன கம்யூனியன், இன்னொன்னு ஞானஸ்தான் இல்லைங்களா. திருமுழுக்குன்றது நல்ல வார்த்தை, நீங்க ஞாபகப்படுத்தினீங்க இல்லைங்களா. திருமுழுக்கு ஞானஸ்தானம்லாம் இப்பெல்லாம் இதை நினைச்சுக்கிறாங்க, ஞானஸ்தானம் அது இல்ல, ஞானஸ்தானம் திருமுழுக்கு முழுக்கப்படல். இது ரெண்டுமே வெளிப்பிரகாரமா செய்யற காரியங்களா இருந்தாலும் அடமான அர்த்தம் உள்ள காரியம். போன வாரம் சிஸ்டர் செரீனுக்கு நம்ம ஞானஸ்தானம் கொடுத்தோம், ரட்சிப்பின் ஒரு அடையாளமாக. அவங்க என்ன அறிவிக்கிறாங்க, ஆமா இந்த தாசனை நான் பார்த்தேன், இவர் எனக்காக பரிகார பலியாக மரித்ததை நான் நம்பி அவர்னால் நான் மீட்கப்பட்டேன். அவர் சிலுவையில் அறையப்படும் போது நானும் அறியப்பட்டேன், அவர் அடக்கம் பண்ணப்படும் போது நானும் அடக்கம் பண்ணப்பட்டேன், அதனாலதான் தண்ணிக்குள்ள போறேன். அவரு அடக்கம் பண்ண, அவர் உயிர்த்தெழும் போது அவரோடு நானும் உயிர்த்தெழுந்து புது வாழ்வு எனக்கு கொடுத்திருக்கிறார் என்ற அடையாளமாக அந்த ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஞானஸ்தானம் ஒரு தடவை தான் செய்யணும், அது முழுக்க ஞானஸ்தானமா இருக்கணும். தெளிப்பா அவங்களுக்கு இருந்திருந்தா அதுக்கு பேர் ஞானஸ்தானமே இல்லை. இந்த ஊரை ஏமாத்தத்துக்காக சபைகள்லாம் சொல்லுது, பைபிள் அப்படி இல்லவே இல்லை தெளிப்பு ஞானஸ்தானம். அது எடுத்து தான் உலகத்துக்கு நம்ம அறிவிக்கிறோம், இவர் என்னுடைய இந்த தாசன் என்னை காப்பாத்தினார், இந்த இயேசு என்னை காப்பாத்தினார், என்ன நான் அவரை விசுவாசித்ததுனால அந்த சபிக்கப்பட்ட ஆதாமுடைய இணைப்புல இருந்து என்னை எடுத்து தன்னோடு இணைத்துக் கொண்டேன், நான் அவரோடு ஒன்றாயிட்டேன், அவரோடு ஒன்றானதுனால அவருடைய மரணத்துல உயிர்த்தெழுதல நான் பங்கு பெறுறேன், அதனால அந்த இணைப்புனால எனக்கு அவருடைய ரட்சிப்புல சம்பாதிச்ச எல்லா ஆசீர்வாதங்களும் எனது இல்லைங்களா. நான் என் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது, ஏன்னா என்னுடைய பாவத்துக்கு தண்டனை ஆக்கினே அவர் மேல் வந்தது. நான் கடவுள் இனிமேல் என்னுடைய ஒரு பாவத்துக்கும் தண்டனை கொடுக்க மாட்டேன். யோசிச்சு பாருங்க என்ன ஆனந்தம் அது. குற்றத்துல வாடுற மனசாட்சிக்கிட்டே இருந்து ஓடிக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு பாவ மன்னிப்பை விட பெரிய ஆசீர்வாதம் உலகத்துல கிடையாது, அதை விட சந்தோஷம் கிடையாது. மனசாட்சி கொடுக்கற சந்தோஷம் அதுதான், அது இயேசு கொடுக்கிறாரு. இந்த தாசனை பாக்குறதுனால வரு, அது நமக்கு வந்தது. அதனால மாத்திரம் இல்ல, தேவனுடைய நீதி நம்ம மேல் சுமத்தப்பட்டு நாம் நீதிமான்களை தேவனுக்கு முன்பதாக நிற்கிறோம். கடவுளுடைய பிள்ளையாக தத்தெடுத்துக் கொள்ளப்பட்டு அவருடைய ஆவி நமக்குள் குடிவந்து நம்மளை தொடர்ந்து பரிசுத்தமாக்கி கொண்டு பரலோகம் கொண்டு போய் சேர்த்து நம்மளை மகிமைப்படுத்தி நித்திய சுதந்திரம். என்ன ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறதுன்றதுக்கு ஒரு அடையாளம், முதல் அடையாளம் ஞானஸ்தானம். ஒரு தடவை தான் செய்யறோம், அதுக்கப்புறம் அதோட வீட்டுக்கு போயிடுறது இல்ல. சபையில இணைந்து நாம் தொடர்ந்து கம்யூனியன்ல அதை ஊர்ஜிதப்படுத்துறோம், அதை திருப்பி திருப்பி புதுப்பிக்கிறோம், அதான் கம்யூனியன் இல்லைங்களா. ரெண்டு இது, அது இயேசுவோடு எனக்கு இருக்கிற இணைப்பை, அவருடைய சரீரத்திலேயோ ரத்தத்திலேயோ எனக்கு இருக்கிற பங்கை அடையாளமாக இந்த அப்பத்தினால திராட்சை ரசத்தினால் திருப்பி திருப்பி வெளிகாட்டுகிறோம். அவரோடு நான் இணைக்கப்பட்டவன், அவருடைய ரத்தத்துல சரீரத்துல வாங்கின மீட்பின் நன்மைகள் எனக்கு பங்கு இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்த வெளிகாட்டும் வண்ணமாகத்தான் கம்யூனியன்ல நம்ம பங்கு பெற வருகிறோம். இன்னைக்கு அதுலதான் நம்ம வருகிறோம். கம்யூனியனுக்கு பல இதுல இருக்கு இல்லைங்களா, பல கடமைகள் இருக்கு. அவரை நினைவு கூறும்படி செய்யணும், அதான் முதல் கடமை இல்லைங்களா. அவரை நினைவு கூறணும், நினைவு கூறணும்னா ஓகே இயேசுவ நினைச்சு பார்த்துட்டேன், அப்புறம் வீட்டுல போட்டோ வச்சிருக்கிறோம் அவரை நினைச்சு பார்த்து, அப்படி இல்லை நினைவு கூறுறது. அதை வந்து அவரு நடந்த காட்சிகள், அவருக்கு சிலுவையில் நடந்தது, மத்தையில நம்ம படித்தது எல்லாத்தையும் நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நம்ம மனதெல்லாம் நன்றியில நிரம்ப, வைராக்கியத்துல நிரம்புற அளவுக்கு நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நினைச்சு அவரை நினைத்து அதுல நான் ஒரு பங்காளியா இருந்த மாதிரி, இயேசுவை அடிக்கும் போது என்ன அடிச்சாங்க, இயேசுவை குத்தும் போது என்ன குத்துனாங்க, அவரோடு நான் இனிமே நாள் இல்லை, இயேசுவோடு நான் மரித்தேன், அதுல நான் ஒரு பங்காளி. அவர் குத்தம் போது அடிக்கும் போது சிலுவையில் அறையும் போது இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டேன் நான், அது நினைக்கிறோம், அதுல நான் பார்ட்டிசிபேட் பண்ணி இருக்கிறேன். அவரோடு அடக்கம் பண்ணும் போது என்னையும் அடக்கம் பண்ணாங்க, உயிர்த்தெழும் போது நானும் எழுதேன், அதான் நினைவு கூறுகிறோம். நினைவு கூறுறது மாத்திரம் இல்ல, ஏன்னா மறக்க கூடாது அவர் இல்லைங்களா. பழைய ஏற்பாடுல மறந்து போறதுனாலதான் மக்கள் இக்கிர ஆராதனத்து பக்கம் போனாங்க. நம்மளும் இதை மறந்தோம்னா பின்வாங்கி போயிருவோம், பேதுரு மாதிரி பின்வாங்கி போயிருவோம். அது மாத்திரம் இது அவரை எடுத்து காட்டுகிறோம், ஒரு அறிவிக்கிறோம்னு வேதம் சொல்லுது இல்லைங்களா. அறிவிக்கிறோம்னா என்ன, இந்த மரணம் இயேசுடைய மரணம் சும்மா ஒரு ஒரு ரத்த சாட்சியா மடிச்ச ஒரு தியாகம் இல்ல, மகாத்மா காந்தி மறிச்ச மாதிரி இல்ல, மெய்யாகவே தேவன் கிருபாதார பலியாக எனக்காக மறித்ததை நான் அறிவிக்கிறேன். சாட்சாத்து தேவன் எனக்காக பலியாக பூரண பலி பாவம் நிவர்த்தி செய்கிற பலியாக அவர் மரித்தார் என்பதை நான் அறிவிக்கிறேன். அதை நம்ம அறிவிக்கிறோம். தேவ கோபாக்கினை நீக்கின ஒரே பலி, அந்த பலியை நாம் அறிவிக்கிறோம். அதனால் நம்முடைய விசுவாசம் ரொம்ப புதுப்பிக்கப்படுது. புதுப்பிக்கப்படுது ஒரு ஃப்ரெஷ்ஷு விதத்துல. நம்ம கம்யூனியன் எடுக்கும் போது எப்படி ஞானஸ்தானத்துல பரலோகத்திலேருந்து ஒரு அடையாளம் மாதிரி, நீ வெய்யாகவே என் புள்ள, அதுக்காகத்தான் இன்னைக்கு ஞானஸ்தான அளவுக்கு நீ வந்திருக்கிற, என் அறிக்கை இடற, உன்னை பராமரிப்புல கொண்டு வந்திருக்கிறன்னு கம்யூனியன் ஆண்டவர் என்ன செய்யறாரு? மெய்யா அந்த கம்யூனியனை எடுத்து அதுலதான் நம்ம பங்கு பெறும் போது நம்ம விசுவாசத்தை உறுதிப்படுத்துறாரு. ஒரு ஃப்ரெஷ்ஷான விதத்துல மெய்யாகவே உன் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது. ஏசு ஆவியின் மூலமா நமக்கு வந்து பேசுற. நீ இந்த கம்யூனியன்ல இன்னைக்கு பங்கு பெறுற, ஏன்னா நம்ம பாவங்கள்லாம் மன்னிச்சு இருக்கிற, உன்னை நீதிமான் ஆக்கி இருக்கிற, என் ஆவி உனக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டு உனக்கு நிச்சயமா இந்த பந்தியை பங்கு பெறுற. நீ ஒரு நாள் என் ராஜ்யத்துல என்னோடு பங்கு பெறுவாய். அதுக்கு ஒரு முன்றிசு, அதுக்கு ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தை பலப்படுத்துற ஃப்ரெஷ்ஷான விதத்துல பாவம் மன்னிப்ப உணர்ந்து, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள், மீட்பின் ஆசீர்வாதங்களை உணர்ந்து, அதோடு நம்ம உட்கார்றது இல்ல, ஒரு ஊக்கப்பட்ட உறுதியோடு ஆண்டவர் கீழ்படிய நம்ம வெளியே போறோம் இல்லைங்களா? ஒரு விசுவாசம் உறுதிப்படுத்தப்பட்ட விதத்துல இனிமேல் ஆண்டவருக்கு நான் இன்னும் உண்மையா இருக்கணும், இன்னும் இயேசு மாதிரி மாறணும். உங்களுக்கு அவர்களையே இயேசுவை பார்க்க பார்க்க, உங்க வீட்டுல நீங்க நடந்துக்கிற விதத்தை பார்க்கும் போது, எனக்கு நான் நடந்துக்கிற விதத்தை பார்த்து ரொம்ப வெக்கம். என்ன பொறுமை இல்ல, சின்னதுல எல்லாம் எரிஞ்சு உள்ளுருது, என்ன கோபம். எல்லாம் ஒரு ஆளா இயேசுவை பின்பற்றவனா, எனக்கே என்னை பார்த்தா வெறுப்பாது. என் ஆர்வம் என்ன வருத்தமா, டெய்லி ஜெபம், இயேசு மாதிரி மாறணுமே, நான் இயேசு மாதிரி மாறணும். எவ்வளவு கோபம் ஊட்டும் போது என்ன பொறுமை, என்ன எல்லையற்ற பெருந்தன்மை எனக்கு இல்லையா? அதெல்லாம் அந்த குணம் எல்லாம் இயேசு உள்ள பங்கு பெறும்போது இயேசு மாதிரி மாறிட்டு போகணும். இயேசு மாதிரி நான் மாறணும் ஆண்டவர். அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். இன்னைக்கு விசேஷம், ஏன்னா இன்னைக்கு ரெண்டு சகோதரிகள், சிஸ்டர் செரீன், சிஸ்டர் எலிசபெத், நம்ம மெம்பர்ஷிப்புக்குள்ள நம்மள அவங்கள இண்டக்ட் பண்றோம். ரொம்ப பொறுமையோடு பல மாதங்கள் அவர்கள் காத்திருந்து நம்ம சபைக்கு உண்மையா தொடர்ந்து அட்டென்ட் பண்ணி மிஸ் பண்ணாம சபையுடைய வினாவிடை கன்ஃபெஷன், விசுவாச அறிக்கையை முற்றிலுமா அதை படித்து புரிந்து கொண்டு நம்ம என்னத்தை நம்புறோம் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. சீர்திருத்த சபையினுடைய விசுவாசம் இதுதான், இதுதான் என்னுடைய விசுவாசம் ஏற்று அறிக்கை இருக்கிறாங்க. அது மாத்திரம் நம்முடைய நம்ம விசுவாச அறிக்கை ஒண்ணு, இதை தான் நம்புறோம்னு சொல்லுது. நமக்கு இன்னொன்று கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, அந்த விசுவாசத்துக்கு ஏற்றபடி நம்ம எப்படி வாழ்வோம் சபையாகன்னு சொல்லுது. அதன்படிதான் நான் வாழ போறேன்றதும் அதெல்லாம் புரிந்துகிட்டு இந்த சபையில இணையணும்னு முன் வந்திருக்கிறாங்க. அது பெரிய ஆசீர்வாதம். எல்லாரும் அப்படி வர்றதுல எத்தனை பேர் வந்துட்டு போறாங்க இல்லைங்களா? கை தூக்கினவங்களுக்கெல்லாம் நம்ம ஞானஸ்தானம் மெம்பர்ஷிப் கொடுக்கறது இல்ல இல்லைங்களா? இத பார்த்து இதெல்லாம் பார்த்து ரொம்ப விசேஷம். சொன்ன மாதிரி வெரி ஜாய்ஃபுல். அவங்கள நம்ம இன்னைக்கு வரவேற்று நம்ம நம்ம கம்யூனியன்ல நம்மளோடு கலந்துக்க நம்ம இது செய்வோம். நம்ம இது முறையாக அந்த கவனன்ட்ட படிப்போம்.